உறவாடு அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்க ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிற அழைப்பை கேட்டு நீங்கள் இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்காக உடன்படிக்கைகளையும் திருச்சட்டங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். எப்பொழுதுமே அந்த உணர்வில் நாம் பயணிக்க ஆண்டவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை உணர்ந்து பயணிக்கிற அந்த பாக்கியம் இந்த நாளிலும் உங்களுக்கு இறைவன் நிறைவாய் தந்து வழிநடத்த இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன நீர் வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.
எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார்.
எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.
அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது.
எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.
யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது.
எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.
நாடுகள் எனது குரலுக்கு
செவிசாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 முடியும். ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையான தேவன் உங்கள் வாழ்விலே அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையான தேவன் வெறும் வார்த்தையாய் மட்டும் இருப்பவர் அல்ல, மாறாக அவர் உங்கள் வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாய் தொடர்ந்து நடக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நாம் தேவைப்படுகிறோம். நம்ம அதைத்தான் இந்த இறை வார்த்தையெல்லாம் வாசித்து சிந்தித்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஏன் நம்ம அழைக்கிறோம் மக்களை? வாங்க, எல்லாரும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் திரும்பி வாங்க, திரும்பி வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுகிறார்? அப்போ அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிற செய்தி, நீ எனக்கு வேணும் என் பணியை செய்கிறதுக்கு, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. நான் உன்னையே சார்ந்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நினச்சா அவர் ஒரு டீம் கிரியேட் பண்ணி அவர் என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த மைண்டை வச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிடலாம். ஆண்டவர் அப்படி செய்கிறவர் இல்லை. படைத்த படைப்புகளோடு அவர் என்ன செய்கிறாரு, உறவாடி அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறாரு. அவர் செய்ய விரும்புகிற விதம் வந்து வித்தியாசமானது. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சு, ஐயோ நான் ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன், கழுதைக்குட்டியாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த கழுதையை கூப்பிடும் கேட்கும் போது சொல்லுவார்ல, நீ கழுதையை எடுத்துகிட்டு வாங்க. அப்போ கேட்பாங்க, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நான் தேவைன்னு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ரோமையர் 8:22 நம்ம பார்க்குறோம், இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு அனைத்தும் பாருங்களேன். அதனால தான் பூமியில் நிறைய நல்லவர்கள் தேவைப்படுறாங்க. நம்ம நல்லவர்கள்ங்கிறது ஒரு காமன் டேர்ம். அதை இன்னும் நம்ம ஆழப்படுத்தினோம்னா ஆண்டவருக்குரியவர்கள். இந்த ஆண்டவருக்குரியவர்கள்னால் யார்? சும்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டேன், ஆண்டவரை கும்பிட்டுட்டேன், ஆண்டவர் என்னை பார்த்துப்பார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றிடுவார், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொட்டுவார், இப்படி நினைக்கிறவங்களாம் ஆண்டவருக்குரியவர்களா? இல்லை. ஆண்டவருக்குரியவர்கள் அடுத்தவர்களுக்கு, சமூகத்திற்கு, துன்பப்படுகிற சூழலில் இருக்கிறவர்களுக்கு, ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு, அடிமையில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு, இப்படி தலங்களை தேடி பார்ப்பாங்க. நான் என்ன செய்யணும் அந்த இடத்துல? அப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற மனநிலையோடு யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்குரியவர்கள். ஒரு வீட்டில் ஒரு மகன் வந்து குடி, நல்ல குடி. அவர் குடியில் தான் அவர் நிறைவு அடைகிறார். குடும்பம் அப்படியே சிதஞ்சி அந்த படகு அப்படியே ஆடுறது போல் அந்த குடும்பம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. சிறு சிறு குழந்தைகள் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு அந்த மனைவி பிள்ளைகளோடு அவங்க தாங்கி நிற்கிறாங்க, ஜெபத்தால் தாங்கப்பட்டு நிற்கிறாங்க. ஒரு ஃபைன் டே அவர் என்ன செய்துட்டார், அவர் குடியை விட்டுட்டார். அவர் விட்டுட்டு அவர் நல்லா மாறிட்டார். மாறினார்னா அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறார். அதை பற்றி யோசனை இல்லை, வீட்டில் ஒரே மகிழ்ச்சி. அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்கவுண்டர்னா அவரை பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், எது உங்களை மாற்றியது, எது உங்களை இப்படி மாற்றி திடீர்னு நீங்கள் இப்படி மாறிட்டீங்க? அப்போது அவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை என்னை மாற்றியது, ஆண்டவருடைய வார்த்தை என்னை மாற்றியது. நான் கோயிலுக்கு போய் நான் வந்து அதே தடவை போயிருக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையை நான் ஒரு நாள் கேட்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நான் குடிக்கலை, அன்றைக்கி நான் குடிக்காமல் உட்கார்ந்துருக்கும் போது நான் அந்த வார்த்தை எனக்குள்ளே போச்சு. அப்போ ஆண்டவர் நன்மைகள் செய்யத்தானே உன்னை படைச்சிருக்கிறாருன்னு அந்த ஃபாதர் கேட்டார். நீ நன்மை செய்யாமல் நீ தீமையை செய்யும்போது நீ பிசாசுக்குள்ள ஊழியம் செய்கிற. அந்த குருவானவர் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம பாராட்டணும். அந்த வார்த்தை பாருங்கள், அந்த குருவானவர் சொன்ன வார்த்தை அவருக்குள்ளே போய் அவர் கண்ணை திறந்து பார்த்துருக்கிறார். அப்பொழுது தான் அந்த குழந்தைகள், நம்மையே நம்பி பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு நம்ம தீமை செய்துட்ருக்கிறோமே பாருங்கள். அப்போ தான் அவர் உணர்ந்து கொண்டார், இந்த படைப்பனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது. அப்போ நாம் ஏதாவது ஒன்றை செய்யணும் அப்படிங்கிறத மனநிலையை இந்த மகன் பெற்றுக்கொண்டார். அவர் உடனே தன்னை மாற்றினார். தன்னை மாற்றி தன் குடும்பத்திற்கு நல்ல அடையாளமாய் மாறுறாரு. அந்த சமூகத்துக்கு அவர் நல்ல ஒரு வெளிச்சமாய் மாறுகிறார். அநேகர் அவரிடத்துல உதவி தேடி வராங்க, அவர் உதவி செய்கிறார். பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், ஓய்வு நாள் ஒன்றில் பரிசெயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அப்போ உணவருந்த போகிறப்போ அங்கிருந்தோர் என்ன செய்கிறாங்க, அவரை கூர்ந்து கவனித்தனர், கூர்ந்து கவனித்தனர். என்னத்துக்காக அப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்க, ஏசு எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று செய்வாரே, இங்கே என்ன செய்கிறாரு. நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நோயாளி ஒருத்தன் வந்திருக்கான், ஏசு இங்கே வராருன்னு தெரிஞ்சு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறான். அப்போ ஏசு என்ன செய்ய போகிறாரு, எல்லாரும் அவையராக இருக்கிறாங்க இயேசுவை தவிர. ஆனால் இயேசுவும் அந்த சூழலில் அவரும் தெளிவாக தான் இருக்கிறார். பாருங்கள், இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவங்க எப்படி இருந்தாங்களா, அமைதியாக இருந்தனர். பாருங்கள் பதில் தெரியுது, இப்படி இரக்கம் காட்டணும்னு பைபிள் சொல்கிறது தெரியுது, ஆனால் அவங்க பதில் பேசலை. யார், திருச்சட்ட அறிஞர்கள் பரிசேயர்கள். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். அவங்க பேச முடியல பார்த்தீங்களா. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இப்போ இவங்க அமைதியாக இருந்தது வந்து சரியான அமைதியா அல்லது தவறான அமைதியா? உங்களுக்கே தெரியும் இது தவறான அமைதி. இன்றைக்கி நம்ம கல்லறையில் போயிட்டீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும், அந்த அமைதி நிம்மதியாக இருக்காது. வீட்டுக்குள்ளே நல்லா சத்தம் இல்லாமல் நம்ம ஜபத்தில் உட்காரும்போது ஒரு அமைதி இருக்குது, அது நிறைவான அமைதி. அப்போ இவங்க அமைதியாக இருந்தது, எதையும் பேசக்கூடாது, இயேசு என்ன செய்கிறார் பார்ப்போம் பாருங்கள். அப்போது பிறகு அவர்களை நோக்கி இயேசு விளக்கம் சொல்கிறாரு, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை, முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றார். அப்போ அந்த பரிசேயர் தலைவர் வீட்டில் வேலை செஞ்சுருப்பார்ல, அந்த வீட்டில் சோறாக்கியிருப்பார். இயேசுவை கூப்பிட்ருக்குறோம், எல்லோரும் வருவாங்க. அப்போ பாருங்கள், அவர் செய்தது எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலை, ஆனால் இயேசு செய்ய போகிற இந்த விடுதலை காரியம் மட்டும் அவங்க கணக்கில் வைக்கிறாங்கன்னா அவர்களுடைய உள்ளம். அதனால தான் கலாத்தியர் 4:19 ஆண்டவர் நமக்கு இந்த சூழலை நம்ம சாதகமாய் வைக்கிறார், நமக்கு ஒரு பாடமாய் வைக்கிறார். இதை மாதிரி சூழல்களில் நீ எப்படி இருக்கிற, இந்த பரிசேயனை போல, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல அமைதியாய் எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு பின்வாங்குறியா, இல்லை ஏதாவது செய்ய போறியா? கலாத்தியர் 4:19 ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனையுறுகிறேன். இந்த பேறுகால வேதனைங்கிறது இந்த உலகம், அப்போ ஒரு வயிற்றில் ஒரு அம்மா ஒரு பெண் வந்து குழந்தையை தாங்கியிருக்காங்கன்னா அந்த 10 9 மாதம் 10 மாதத்தில் அந்த குழந்தை டெலிவரி ஆகணும் இல்லைங்களா? ஆகலைன்னா என்ன ஆகும்? பெரிய வேதனையாக போயிடும் பாருங்களேன். அதே மாதிரி தான் இந்த உலகமும் அப்படி தான். எதை எதுலாம் நன்மைத்தனம் வெளிப்படணுமோ அது வெளிப்படாதபடி அது அப்படியே மூடி கிடக்குது, பெருகால வேதனை. அதனால தான் ஆண்டவர் உங்களில் கிறிஸ்து உருவாகும் முறை உங்களுக்காக மீண்டும் பெருகால வேதனை வருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகணுங்கிறது தான் அடிப்படையான எண்ணம், திருத்தூதர்களுடைய எண்ணம். இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு போய் பார்க்குற போது அவர் அந்த உள்ளத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரத்தில் இந்த வாசித்தது, கிறிஸ்துவை சார்ந்து நான் சொல்வது உண்மை பொய்யல்ல, தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். பார்த்தீங்களா? அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவருடைய மாட்சியை அவர் நம்ம மத்தியில் விளங்கு செய்திருக்கிறாரு. உடன்படிக்கை, திருச்சட்டம், திருவழிபாடு, வாக்குறுதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நீ புரியாமல் இருக்காத. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்து தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். இவரை போல நீ மாறு. இதுதான் அழைப்பு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு போராட்ட சூழல் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். எல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது, நம்ம தலைவர்கள், ஆட்சியாளர்கள். அதனால தான் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீயாவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கி அநேக வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ நாம் எப்படிப்பட்ட அடையாளமாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது பாருங்களேன். ஆண்டவர் ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு அவர் பகுதி பங்கீடு காட்டிட்டார். இன்றைக்கி நமக்கு ஒருவேளை அந்த விஷயங்கள் புரியல அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒன்று புரியல அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா பாவம் கிடக்குதுன்னு அர்த்தம். இயேசு சுவாமி ஏன் ரத்தத்தை சிந்தினார்? வெள்ளிக்கிழமைனாலே ஆண்டவருடைய பாடுகளை நம்ம சிந்திக்கிறோமே. ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தில் என்ன நடந்துச்சு? இயேசு ஏன் அந்த காரியத்தை செய்தார் அப்படின்னா, வழி அடைக்கப்பட்டுருச்சிங்க. ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது நம்மளை அப்படியே மீட்பு திட்டத்துக்கு அவருடைய புதிய ஆசீர்வாதமான திட்டத்தில் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்டார். பிசாசு, நீ ஒரு திட்டம் போட்டு கூட்டிகிட்டு போவியா, நான் போடுறேன் பாரு கேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டை போட்டுச்சு, பாவத்தை. இந்த பாவத்தை, அந்த பாவத்தின் வழியாக அந்த வழி அடைக்கப்பட்ட உடனே அந்த வழியை திறக்கிறதுக்காக இயேசு என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தி அவர் என்ன செய்கிறார்? அந்த வழியை திறந்து வச்சிட்டார். இப்போ யாரெல்லாம் அந்த வழியில் போகிறாங்களோ அவங்களும் என்ன செய்யணும்? அந்த கதவை திறக்கப்படுறதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாகணும், ஒரு செயலை செய்தாகணும். பேமெண்ட்னோடனே நீங்கள் பயந்துடக்கூடாது, ஏதோ சாமியார் காசு பணத்துக்கு வர்றாரு, இல்லை. அங்கே ஒரு விலை நம்ம கொடுத்தாகணும். அந்த விலை தான் என்ன? இயேசு என்ன விலையை கொடுத்தாரோ அதே விலையை நம்ம கொடுக்கணும், ரத்தம் சிந்துதல். இயேசு வேறு என்ன செய்தார்? தன்னை இழந்தார். நீ இழக்கணும். அப்போ நம்ம வந்து லிட்ரலாக ரத்தம் சிந்துறதில்லை, யாரும் நம்மளை சிலுவையில் அறையிறதில்லை. ஆனால் நம்ம நன்மைகள் செய்து கடவுளுடைய பெயரால் நம்மை இழந்து நம்ம அந்த வழியை திறக்க வைக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 15:22 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவர்களிடம் பேசியிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது, ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்திற்கு சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. பாவத்திற்கு இனிமேல் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் தன்னுடைய பாவத்தினுடைய நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். எது எதெல்லாம் பாவம், எது எதெல்லாம் சாபம், எது எதெல்லாம் வந்து ஆசீர்வாதம், எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாருங்க. இனிமே போய் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், உலகம், இந்த கடவுள் வந்து உடலை சிதைக்கிறார், தன்னுடைய உடலை சிதைத்து கொண்டார். செல்வையில் அடித்து நொறுக்கப்பட்டார். அப்போ இந்த உடல் எதற்காக சிதைக்கப்பட்டது? இந்த உடலினுடைய வேறு விதமான உலக மாட்சி, உலகத்தினுடைய வழியான ஒரு மாட்சி. நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இச்சைகளுக்கான ஒரு உலகமாக இது மாற்றப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ரோமையர் 6:12 சொல்கிறார் பவுலடியார், உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். அப்போ இந்த உடலில் இச்சைகள் இருக்குதுங்க. இச்சைகள் வந்து ஒன்றும் தவறானது கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று அழகானதை பார்க்குறோம், பார்க்க தூண்டுது, இயற்கையை பார்க்குறோம், ரசிக்கிறோம். அப்போ அது அது வந்து இயற்கை, அந்த இச்சை பார்க்குறதுல ஒரு இச்சை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சாப்பிடுறோம், நல்ல சுவைச்சு சாப்பிட்றோம், அதில் ஒரு சுவை இச்சை, பாலுணர்வு ஒரு இச்சை, அதுக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க. இப்படி நீங்கள் எல்லா உடல் சார்ந்த எல்லா இச்சைகளையும் கடவுள் ஒரு திட்டத்தோடு வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை நம்ம அதற்கு சரியாய் பயன்படுத்தும் போது அது சரியாய் நம்மளை வழி நடத்துகிறது. அதனால தான் சொல்லிக் கொடுக்குறாரு, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். அப்போ இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா, அந்த உடலின் இச்சைகளுக்காகவே நம்மளை ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படிய செய்து அது அதுக்குள்ளேயே நம்மளை வச்சிருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு சில பேருக்கு நமக்கு சந்தேகம் வரும், என்னடா இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்கிறோம், மீண்டும் பாவம் பண்ணுறோம், அறிக்கை செய்கிறோம், மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்கிறேன். அப்போ நமக்கு என்ன புரிந்து கொள்ளணும்னா, பாவம் அந்த இச்சைக்கு உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பாவத்தை வென்று வெளியில் வரணுங்கிற ஒரு வெறியோடு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஓடணும். அந்த பாவம் செய்ய தூண்டப்படுகிற நேரத்தில் நம்ம எதிர்த்து போரிடணும். யாராவது ஒருத்தர் நம்மளை இழுத்து கொண்டு போய் குழியில் தள்ள போகிறான், அது ஒரு பெரிய பாதாளம், கீழே விழுந்தால் உயிர் பிழைக்காது அப்படின்னு நினச்சா நம்ம ஓடுவோமா? அவன் கூப்பிடும் போது இழுத்துக்கிட்டே போவோமா? நம்ம எதிர்வினை கொடுத்து அவனை என்ன செய்வோம், வேறு பக்கமாக இழுக்கிறோம். அதே மாதிரி தான் பாவம் நம்மை அந்த பாவம் என்கிற குழியிலே தள்ள இழுத்து கொண்டு செல்கிற போது நம்ம என்ன செய்யணும், வேறு சில ஆசீர்வாதமான காரியங்களை போட்டு நம்ம இழுக்கணும், அதுக்கு எதிர் போராட்டம் கொடுக்கணும். ஆண்டவர் பாருங்கள், லூக்கா 15:21 ஒரு சின்ன அடையாளத்தை நம்ம பார்க்குறோம், ஊதாரி மைந்தன் கதை. அந்த ஊதாரி மைந்தன் பன்றிகளோட தவறி போயிட்டான், அவன் வாழ்க்கை மாறி போயிடுச்சு, அவன் எல்லாமே இழந்து கடைசியில் பன்றிகளோட பன்றியாக உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலை, இனிமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவன் முடிவு பண்ணலை. அவன் அங்கே உட்கார்ந்து ஒரு புதிய தொடக்கத்தை யோசிக்கிறான், நான் மீண்டும் என் தந்தை இடத்துல போவேன், நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் என்ன நடந்ததுன்னு, அவர் என்னை மன்னித்து ஏற்றுப்பார், அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுவேன், பாருங்கள், ஆனால் நான் அப்பா கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான் அப்பா கிட்ட. அந்த இடத்துல பாருங்கள், லூக்கா 15:21 சொல்லுது, மகனோ தந்தையிடம், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இந்த இடத்துல பாருங்கள், அவன் செய்த பாவம் அப்பாவுக்கு எதிரானது. அப்பா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போனான், அப்பா கிட்டேருந்து அவன் வந்து அப்பாவுடைய பெயரை அசிங்கப்படுத்தினா, அவன் வந்து கொண்டுட்டு போன காசெல்லாம் விரயமாக்குனா, அப்பாவுக்கு இழப்பை ஏற்படுத்தினான். ஆனால் இந்த வார்த்தையை நச்செய்தியாளர் என்ன போடுறாரு பாருங்கள், அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக. அப்போது ஒரு பாவம் என்று வருகிற போது முதல்ல அது யாரை நம்ம யாருடைய உறவை துண்டிக்குது அப்படின்னா, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை துண்டிக்குது. நம்ம செய்கிற பாவங்கள் தனிப்பட்ட பாவமாக இருந்தால் கூட அது கடவுளுடைய அன்பை முதல்ல கட் பண்ணிடும், அதுக்கப்புறம் பிறகு அடுத்தவருடைய அன்பை அது அப்படியே ஸ்பாயில் பண்ணும். அப்போ டோட்டலாக அந்த மனுஷன் என்ன செய்கிறாங்க, அந்த பாவத்தினுடைய பிடியில் கிடக்கும்போது தங்களை சுற்றி நடக்கிற எதுவுமே புரியாதபடிக்கு ஒரு சூழலுக்குள்ளே அவங்க கட்டமைக்கப்படுறாங்க. அப்போ அவங்க செய்கிறது எல்லாமே பாவமாக தான் இருக்கும். எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு நிறைய பேர் பணி செய்கிறாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதாவது லே அப்போஸ்டலேட்னு சொல்லுவோம், பொதுநிலையினர், ஊழியன் செய்கிற ஊழியர்களாக. அதில் ஒரு சிலரை நாங்கள் வேறு விதமாக அடையாளப்படுத்தி பார்க்குறோம். அவங்களால நன்மைத்தனத்தை யோசிக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம எத்தனை முறை இந்த எச்சரிக்கை செய்தி கொடுத்தாலும் அந்த எச்சரிக்கையை அவங்களால உணர முடியாது. வார்த்தையான தேவன் அவங்களோட பேச முயற்சிப்பார், அவங்க விடமாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து சாபங்கள், அவங்க வாயிலிருந்து வேதனைகள், அவங்க வாயிலிருந்து குருக்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், ஊழியர்களை அசிங்கப்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஊழியருங்கிற போர்வையில் நடந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயமாக மாறும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் உணர்த்துறாரு பாருங்கள். அப்போ நம்ம செய்கிற பாவம் கடவுளோடு இருக்கக்கூடிய தொடர்பு அது துண்டித்துறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னா, எனக்கு பெருமை கிடைக்கணும். எங்கே கிடைக்கும் பெருமை? அங்கே போனால் கிடைக்கும். அங்கே ஒரு 500 பேர் வராங்க, ஓ அந்த பங்கில் போய் நான் போய் நின்றுப்பேன், பங்கு பேரவையில் நிற்பேன், பங்கு பாடகர் குழுவில் நிற்பேன், நான் பங்கில் இருக்கிற செயற்குழுவில் நிற்பேன். இப்படி என்ன செய்வாங்க, எங்கேயாவது போய் அவங்களுடைய அந்த இச்சைக்குரிய வேதனையை அவங்க நிவர்த்தி செய்கிறதுக்காக ஓடி போய் நிற்பாங்க. அவங்க பெருமையை எதிர்பார்ப்பாங்க. சாமியார் வந்து அந்த மீட்டிங்கில் துண்டு போத்தலை, அவங்களுக்கு ஒரு மாலை போடலைன்னா ஒரு பெரிய இது பிரச்சனை கிளம்பும். அவருடைய பெயரை உச்சரிக்கலைன்னா பிரச்சனை கிளம்பும். அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் இச்சையினுடைய அந்த தாக்கத்தில் தங்களை இழந்து போனவர்கள். பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் இன்றைக்கி நமக்கு அடையாளப்படுத்துகிறார், கடவுளுக்கும் உமக்கும் எதிராக. இந்த மனுஷன், இந்த பையன் என்ன பண்ணான்? இந்த ஊதாரி மைந்தன், கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், தன்னை தாழ்த்துறான். என் அன்புக்குரிய இறை சமூகமே, இன்றைக்கி கடவுளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், எப்போவுமே வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறார். நம்முடைய திருச்சபையிலேயே ஒரு பெரிய அடையாளத்தை வச்சுருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய அடையாளம் அகுஸ்தினார். அவர் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார், அவருடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் மாற்றத்திற்காக தன்னை கையளித்த பொழுது முழுவதுமாக கடவுளுக்கு தன்னை கையளிக்கிறார். கொட்டிக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் கை கால் வச்சுப்போம், இங்கிட்டு ஒரு கால் வச்சுப்போம், இல்லை, அவர் முழுவதுமாக தன்னை கையளித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். ஆண்டவர் அவர் அப்படியே உயர்த்துறார். பாரு, நீ பாவிதானே, நீ இந்த மாதிரி பாவமெல்லாம் பண்ண வந்தானேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் அந்த பாவத்தை குறித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யாதவர். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய போகிறார். அந்த மகனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அந்த மகன் செய்த செயலை நாம் செய்யணும். அப்போது நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகி இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற மனநிலை. அதைத்தான் முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையாக பவுலடியார் சொல்கிறாரு, அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். பாருங்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். இப்படி குறையோடு இருக்கிற நம்மளை தான் கடவுள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரு, நம்ம மத்தியிலிருந்து தான் செயல்பட விரும்புகிறாரு. அதனால தான் எனக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மகன் குடித்து கொண்டிருக்கிறார், அவருக்குள்ளே கிறிஸ்து உருவாக ஆரம்பித்த உடனே அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுகிறது. ஆண்டவர் பாருங்கள், அந்த நேரத்தில் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மகிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. அப்போ நம்ம அந்த நிறைவை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நம்ம கண்களுக்கு முன்னாடி வைக்கணும். இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். பாவம் செய்து கொண்டு நம்ம ஆண்டவரை, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை எல்லாரும் பார்த்துப்பா, ஆண்டவர் வந்து என்னை பார்த்து கொள்வார், ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் ரோமையர் 6:16, எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ, அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கினால் சாவீர்கள், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவர் ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் ஏன் நம்ம போய் இந்த சூழலில் போய் நம்ம போய் சலனப்பட்டுக்கிட்டு நாம் வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு அமைதியாக போவோம், எவன் வாழ்ந்தா என்ன செத்தா நமக்கு என்ன, அந்த மனநிலையோடு போகல. தந்தையின் திருவுளம் என்ன? தந்தையின் திருவுளம் நன்மை செய்வது, தந்தையின் திருவுளம் விடுதலை கொடுப்பது, தந்தையின் திருவுளம் அயலாரை அன்பு செய்வது. அதை தான் இயேசுசாமி செய்து காட்டுறார். மேஜிக்காக இல்லை, சும்மா ஒரு பெருமைக்காக அல்ல, ஆண்டவர் இந்த மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக தன்னை கையளிக்க வந்தவர். வெறுமையாய் வந்து தன்னுடைய உடலை கையளிச்சுட்டு என் வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலை, மாறாக தந்தையினுடைய திருவுளம் எது என்பதை நீ கண்டுகொள் என்று நமக்கு காட்டுவதற்காக அந்த சூழல்களை பயன்படுத்தி கொள்கிறார். நீ ஒரு 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 இயேசுவுக்கு, அவர் அந்த இடத்துல ஒரு நல்ல போதகராக இருக்கிறாரு, அவர் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற மனுஷனாக இருக்கிறார், அதனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா போதுமா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை விட எவன் ஒருவன் கீழே தள்ளப்பட்ட நிலையில் கிடக்கிறானோ அவனுக்கு நீ கை கொடுக்குறப்ப தான், மனுஷனை மனுஷனாக மதிக்கிறப்ப தான். அதான் கேட்குறாரு, உங்கள் மாடோ பிள்ளையோ குழியில் விழுந்துட்டா தூக்காமல் போடுவியா? அப்போது இவனை எப்படி நீ பார்க்கணும்? உன்னுடைய சகோதரனா பிள்ளையா மகனா மகளாக பார்க்கணும் நீ. அப்படி தான் இயேசுசாமி பார்த்தார். அப்போ அப்படி பார்க்க முடியாதபடி நம்மை தடை செய்வது எது? இந்த பாவத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அழுத்தம், நான் என்கிற அகந்தையினுடைய அழுத்தம், அதைத்தான் ஆண்டவர் சாடுகிறார். அதனால தான் சொல்கிறார், அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். இயேசுசாமி அந்த இடத்துல யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். கெட்சமணி தோட்டத்தில் அவர் நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாம், அடுத்த நாட்டுக்கு எகிப்துக்கு ஓடி இருக்கலாம். சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்படி தான் ஓடி தப்பிச்சாங்க. அவர் ஓடி இருக்கலாம், ஆனால் அவர் ஓடலை. எருசலேமுக்குள்ளே போகிற போது இதுதான் நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும், அப்படியும் போகிறாரு. ஏன்? தந்தையினுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்ததால். அந்த தந்தைக்கு ஏற்புடையவராக இயேசு மாறினார். இன்றைக்கி நமக்கும் பல எண்ணங்கள் நம்மை சார்ந்ததாக இருக்கும், நம்முடைய விருப்பம், நமக்கு இது நல்லது. ஆனால் ஆண்டவருக்கு இது நல்லதா? ஆண்டவர் இதை என்ன செய்ய சொல்கிறார் எப்படின்னு நீங்கள் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் யோசிக்கணும். யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிடித்தமானதை நீங்கள் செய்ய 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 கடவுள் உங்கள் காரியத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், ஆனால் ஆண்டவருக்கு எது பிரியம்? ஒரு சகோதரி வந்து எங்களோட பணி செய்வதற்காக வந்து பணி செய்துட்ருக்கிறாங்க இருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக அவங்க வீட்டில் பிரச்சனை, அவங்க பிள்ளைகளோட அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, கணவனோட மகிழ்ச்சி இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற போது அவங்க எங்களுக்கு ஜெபிங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்போ ஜெபித்து மன்றாடும் போது அந்த நபருக்கு அந்த இடத்துல ஊழியம் கிடையாதுங்க, பணி கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, தங்களை கொண்டு வந்து இணைச்சிக்கிட்டாங்க. சாமியார் பார்க்குறாரு, சாமியாருக்கு முன்னாடி நம்ம நல்ல பேர் எடுக்கலாம். அப்போது நாலு பேர் என்னை பார்க்குறாங்க. அப்போ நாலு பேர் என்னை பரிதாபப்பட்டு கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னு உதவி செய்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க உலக பிரகாரமான அடையாளத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த இடத்துல பணி கொடுத்துருக்கிறாரா? இல்லை. அதை அவங்க உணர்ந்தாங்க, அவங்க அவளை உணர ஆண்டவர் வைத்தார். அப்படி உணர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து என் பணியை நான் நிறுத்தி கொள்கிறேன், நான் ஆண்டவர் எனக்கு எங்கே கொடுக்குறாரு அங்கே போய் வேலை செய்கிறேன் என்று சொல்லி அவங்க வெளியில் போன பொழுது வேறு சில பணிகளை அவங்க வெளியிலிருந்து எடுத்து செய்ய முயற்சித்த போது அவங்க குடும்பம் நிறைவான ஒரு அபிஷேகத்துக்குள்ளே வரதை பார்க்குறாங்க. பாருங்கள், இதுவரைக்கும் ஊழியம் செய்கிறோம், கடவுளோட பிரசன்னத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பமான செயலாக இல்லாததுனால கடவுளுடைய இறக்கத்தை அவங்களால் பார்க்க முடியல. இன்றைக்கி நாம் பல நேரத்தில் இப்படி தான், இது ஆண்டவருடைய வேலை தானேன்னு நினச்சி நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் விரும்பாத இடத்துல போய் நம்ம நின்றுட்டு இருப்போம். அதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமானதா? நீங்கள் நன்மையான காரியம் தானே செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமானதா? சிந்தித்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதோ என் இயேசுசாமி தந்தைக்கு பிரியமானதை செய்து அவருக்கு முன்னாடி தன்னை ஒப்படைத்தார். நீங்களும் நானும் தந்தைக்கு பிரியமானதை செய்து நம்மை ஒப்படைக்கிற போது அந்த தந்தை மகிழ்ச்சி அடைவார். அவர் நம்மை மாற்றிப்படுத்துவார், உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட ஆண்டவருக்குள் பயணிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.